மாவீர மகுடம், வீரவங்கை புலிக்குட்டி.
வணங்குகிறோம்
பகுதியை உடவே எதிரி மணலார் ஒட்டு சுட்டான் மாங்குளம் நெட்டாங்கண்டல் மன்னார் என்று எங்கும் பரவியிருந்தார். வன்னியின் ஒரு பரந்த பிரதேசம் எதிரியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. பல கிலோமீட்டர் தூரம் நீண்டு வளைந்திருந்த காவலரின் வைரசியை எந்த இடத்திலும் உடைத்து ஏறி முன்னேறலாம் என்ற நிலை அப்போது இருந்தது. சில மாதங்களின் முன்னர்தான் எதிரி பெருமிடப்பில் மேற்கொண்ட ரணகூசா இந்த நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. இப்போது இராணுவம் கரிப்பட்ட முறிப்புக்கு வடக்காக அம்பகாவம் பகுதியூடாக நகரலாம் என்ற எதிர்பார்ப்பு கூட இருந்தது. 1999 அக்டோபர் 15 அதிகாலையில் புலிகளின் படையணிகள் தற்காலிகமாக அமைத்திருந்த காவலரின் தொடரை உடைத்துக் கொண்டு சிங்களத்தின் ஓட்டஜெட் இராணுவ நடவடிக்கை தொடங்கியது. பெரும் எதிர்பார்ப்போடு படையினர் உக்கிரமான அந்த சமரை தொடங்கினார்கள். அன்றைய களச்சூழல் மிகவும் நெருக்கடியானதாக இருந்தது. மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போர் அணிகளில் பெரும்பகுதி ஓயாதிரிகள் 3 நடவடிக்கைக்கான பயிற்சிகளிலும் தயாரிப்பு வேலைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன. எனினும் எதிரியின் நகர்வு ஆபத்தானது, முறியடிக்கப்பட வேண்டியது. எனவே வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் அணிகள் களமிறக்கப்பட்டன. அம்பகாமம் காடு பீரங்கி குண்டுகளால் அதிர்ந்து கொண்டிருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிகள் முறியடிப்பில் இறங்கின. இடைவிடாத பீரங்கி மலையில் நனைந்தவாறு புலிகள் சமராடத் தொடங்கின. புலிக்குட்டி அவன் சார்ல்ஸ் அணி படையணிக்கு மாத்திரமல்ல போராட்டத்துக்கே புதிய வந்தான். 5 பேர் அடங்கிய முறியடிப்பு அணியிலே அவனும் ஒருவன். அன்றைய சண்டையில் அவர்கள் அடைய வேண்டிய இலக்கு கடுமையானதாக இருந்தது. சிங்களப்படை ஊடுருவிய ஒரு கேந்திரமான நிலை அவர்கள் மீள கைப்பற்ற வேண்டும். எதிரியின் கைவசம் உள்ள அந்த நிலைகளின் அருகில் சென்ற அணிகள் எல்லாம் ஏற்கனவே எதிரியின் கடுமையான எதிர்ப்பால் சிதைக்கப்பட்டுவிட்டன. எஞ்சியவர்கள் மட்டுமே இப்போது அந்த நிலையை பிடிக்க வேண்டியிருந்தது. தமது இலக்கை சென்றடைய இன்னமும் 20 மீட்டர் தூரம் மட்டுமே உள்ள நிலையில் அவர்களுடைய அணியில் ஆக மொத்தம் 2 பேர் மட்டுமே இருந்தார்கள். எதிரியின் இயந்திர துப்பாக்கி ஒன்று தொடர்ச்சியாக அவர்களை நோக்கி சுட்டுக் கொண்டிருந்தது. அந்த நிலையை கைப்பற்றினால்தான் மிகுதி முன்னேற்றம் இவர்களுக்கு சாத்தியமாகும். போரில் அனுபவம் மிக்க கடுமையான போர்களுக்கு பரிச்சயமான போர் வீரர்களே திகப்படையும் கொடிய களச்சூழல். ஏறக்குறைய எல்லா அணிகளும் எதிரியால் முறியடிக்கப்பட்டுவிட்டன. எஞ்சிய அணியிலும் அவர்கள் 2 மட்டுமே இப்போது இருந்தார்கள். அவர்களுக்கு பின்வாங்குமாறு கட்டளை வந்தது. ஆனாலும் இன்னமும் அவர்களது துப்பாக்கிகள் சடசடத்துக் கொண்டிருந்தன. தொடர்ந்தும் அந்த 2 வீரர்களும் முன்னேறிக் கொண்டிருந்தார்கள். எதிரி தனது எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தான். மச்சான், நான் காயப்பட்டுட்டன். புலிக்குட்டியின் அருகில் இருந்த அவனது கடைசி தோழனும் எதிரியின் குண்டடிபட்டு விழுந்தான். வேதனையோடு ஒலித்த அவனது குரலில் தன் தோழனோடு தொடர்ந்து முன்னேற முடியவில்லை என்ற ஆற்றாமை இருந்தது. பிரச்சனை இல்லையடா, நான் தனி போறேன். வெடித்து சிதறிய அறிகணைகளின் ஊடாக புலிக்குட்டி அந்த இளம்பீரன் தொடர்ந்து முன்னேறினான். இடைவிடாது அவனுக்கு கிடைத்த பின்வாங்கும் கட்டளையையும் கடந்து அவனது ஆபாசமான முன்னேற்றம் இருந்தது. தனது நிலத்தை ஆக்கிரமிப்பவனின் மேலான ஆத்திரம், எப்படியாவது எதிரியை முறியடித்து விட வேண்டும் என்ற உத்வேகம் அவனை அந்த களத்தில் வேகமாக இயக்கின. காட்டுக்கு வாயிருந்தால் அவனின் துணிச்சலை நேரில் வாழ்த்து இருக்கும். சண்டையின் அந்த பொழுதுகள் சாதாரணமானவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவை, வர்ணனைக்கு அப்பாற்பட்டவை. தனியொருவனாக எதிரியின் மூக்கமான எதிரிகளின் மத்தியில் இடைவிடாத எறிகணை வீச்சுக்களின் மத்தியில் முன்னேறுவது போர்க்களத்தில் எல்லோராலும் சாதித்து விடக்கூடியதல்ல. இறுதியில் எதிரியின் நிலைகளை வீழ்த்துவதற்கு இன்னும் 5 மீட்டர் தூரமே இருக்கும் போது அவன் வீழ்ந்து போனான். பெருமைக்குரிய அந்த வீரன் திரும்பி வரவில்லை. அவன் உயிருடன் இருந்திருந்தால் நிச்சயம் கட்டளையை மீறி தனித்து முன்னேறி சென்றதற்கு தண்டனை கூட பெற்றிருப்பான். ஆனால் என்று விசாரணைக்குட்படுத்த முடியாத அவனது வீரத்தை மெச்சி பெருமை கொண்டார் அவனது தளபதி. இறுதியோடு அவனது நான் இறுதியாக தன் தோழனுக்கு சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் மீண்டும் காதுகளில் எடுத்துக் கொண்டிருந்தன. பிரச்சனை இல்லடா, நான் தனிய போறேன். ஆம், அவன் தனித்தே சண்டையிட்டு புலிமூடி போனான். வீரவங்கை புலிக்குட்டியாய். வீரவங்கை புலிக்குட்டியின் மாவீரமகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் உறவு, அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது உறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா, இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழட. நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகை வரை வன்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா.